ஓம் சாந்தி. 24/9/2025. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக தந்தை வந்திருக்கிறார். எந்த அளவு நீங்கள் நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவு பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே செல்லும். கேள்வி: உங்களுடைய உண்மையான படகிற்கு ஏன் புயல் அடிக்கிறது? ஏனென்றால் இந்த சமயம் செயற்கையானவர்கள் அதிகமாக தோன்றியிருக்கிறார்கள். சிலர் தன்னையே கடவுள் என்கிறார்கள், சிலர் மந்திர தந்திரங்களை காண்பிக்கிறார்கள். ஆகவே மனிதர்களால் உண்மையை பகுத்தாராய முடியவில்லை. உண்மையின் படகை அசைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய உண்மையான படகு ஒரு பொழுதும் மூழ்காது என உங்களுக்கு தெரியும். இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கேதான் சத்கதிக்கான வழி கிடைக்கிறது என நாளை புரிந்து கொள்வார்கள். அனைவருக்காகவும் இந்த ஒரு கடைதான் இருக்கிறது, ஓம் சாந்தி. ஏனென்றால் ஆத்மா காது மூலமாக கேட்கிறது, ஆத்மாவில்தான் தாரணை ஆகிறது. பாபாவின் ஆத்மாவில் கூட ஞானம் நிரம்பி இருக்கிறது. குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்ம உணர்வுடையவர்களாக வேண்டும். பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகளில் துவாபர யுகத்திலிருந்து நீங்கள் தேக உணர்வில் இருக்கிறீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியவில்லை. நிச்சயம் ஆத்மா இருக்கிறது. ஆத்மாதான் உடலில் பிரவேசமாகிறது. ஆத்மாவிற்குதான் துக்கம் ஏற்படுகிறது. தூய்மையற்ற ஆத்மா தூய்மையான ஆத்மா என்று கூறப்படுகிறது. தூய்மையற்ற பரமாத்மா என்று ஒரு பொழுதும் கேட்டது இல்லை. ஒருவேளை அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் தூய்மையற்ற பரமாத்மா ஆகிவிடுவர். எனவே முக்கியமான விஷயம் ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதில் எப்படி பதிவுகள் நிரம்பி இருக்கிறது என்பது தெரியவில்லை. நீங்கள் புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். இந்த நினைவு யாத்திரையை பாபாதான் கற்பிக்கிறார், வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இதில் உழைப்பு இருக்கிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த எமர்ஜென்சி லைட் கூட வந்திருக்கிறது. இது பேட்டரி மூலமாக எரிகிறது. பிறகு இதை சார்ஜ் செய்கிறார்கள். பாபா அனைவரையும் விட பெரிய சக்தி வாய்ந்தவர். எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றன, அனைவரையும் அந்த சக்தியால் நிரப்ப வேண்டும். பாபா சர்வ சக்திவான் ஆவார். ஆத்மாக்களாகிய நாம் அவருடன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? முழு கல்பமும் சார்ஜ் குறைந்து கொண்டே போகிறது. இப்பொழுது மீண்டும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டி இருக்கிறது. நம்முடைய பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். எப்படி? என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். இது மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னுடன் புத்தியை இணைத்தால் உங்களுடைய ஆத்மாவில் சக்தி நிறைந்து தூய்மையாகிவிடும் என பாபா கூறுகிறார். படிப்பில்தான் வருமானம் இருக்கிறது. நீங்கள் நினைவினால் தூய்மையாகிறீர்கள். ஆயுள் அதிகரிக்கிறது. பேட்டரி சார்ஜ் ஆகிறது. ஒவ்வொருவரும் பாபாவை எவ்வளவு நினைவு செய்கிறோம் என பார்க்க வேண்டும். பாபாவை மறப்பதால் பேட்டரியில் சார்ஜ் காலியாகி விடுகிறது. யாருக்கும் உண்மையான தொடர்பு இல்லை. குழந்தைகளாகிய உங்களுடையதுதான் உண்மையான தொடர்பு ஆகும். பாபாவை நினைவு செய்யாமல் எப்படி ஜோதி எரியும்? ஒரு பாபா மட்டும்தான் ஞானம் அளிக்கிறார். ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு என உங்களுக்கு தெரியும். பிறகு இரவின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. பிறகு பகல் ஆரம்பமாகிறது. இரவை மறந்து விடுங்கள் என பாபா கூறுகிறார். இப்பொழுது பகலை நினைவு செய்யுங்கள். சொர்க்கம் என்பது பகலாகும், நரகம் இரவாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சைத்தன்யத்தில் இருக்கிறீர்கள். இந்த உடல் அழியக்கூடியது, மண்ணினால் ஆனது, மண்ணோடு கலந்து விடுகிறது. ஆத்மா அழிவற்றதல்லவா? மற்றபடி பேட்டரியின் சார்ஜ் குறைந்து விட்டது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிறீர்கள்? உங்களுடைய புத்தி வீட்டிற்கு போகிறது. நாம் அங்கிருந்து வந்தோம். இங்கே சூட்சுமவ பத்தனத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அங்கே நான்கு புஜங்களையுடைய விஷ்ணுவை காண்பிக்கிறார்கள். இங்கேயோ நான்கு புஜங்கள் இருக்காது. பிரம்மா சரஸ்வதி தான் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள் என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. ஆகவே விஷ்ணுவிற்கு நான்கு புஜங்களை காண்பிக்கிறார்கள் பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் நிரம்பியிருக்கிறது. ஆத்மாதான் தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சதோ பிரதானமாகிறது. ஓ பாபா, நாங்கள் சக்தியற்றவர்களாகிவிட்டோம். இப்பொழுது நீங்கள் வாருங்கள், எங்களை சார்ஜ் செய்யுங்கள் என ஆத்மாக்கள் தந்தையை அழைக்கிறார்கள். எந்த அளவு நினைக்கிறீர்களோ அந்த அளவு சக்தி கிடைக்கும் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். பாபாவிடம் மிகவும் அன்பு இருக்க வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவராக இருக்கிறோம். உங்களுடன் தான் வீட்டிற்கு செல்வோம். தாய் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து போகிறார்கள் அல்லவா? இங்கே உங்களுக்கு இரண்டு தந்தையர் உங்களை அலங்காரம் செய்வதற்காக கிடைத்திருக்கிறார்கள். அலங்காரம் கூட நன்றாக இருக்க வேண்டும். அதாவது அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த அவகுணமும் இல்லையே என தன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள். மனதில் ஒருவேளை புயல் வரலாம். செயல்களில் எதையும் செய்யவில்லை. யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவில்லையா? துக்கத்தை நீக்கி சுகமளிக்க கூடியவர் பாபா. நாம் அனைவருக்கும் சுகத்தின் வழியை தெரிவிக்கின்றோம். பாபா அதிகமான யுக்திகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் படை வீரர்கள். உங்களுடைய பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள். யார் உள்ளே வந்தாலும் முதலில் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என கேளுங்கள். நாங்கள் பிகேவிடம் வந்திருக்கிறோம் என கூறுவார்கள். சரி, பிரம்மா யார்? பிரஜாபிதா பிரம்மாவின் பெயர் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? ஆம், நீங்கள் கூட பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள்தான். நாம் அனைவரும் குழந்தைகளாகிவிட்டோம் அல்லவா? உங்களுடைய தந்தை இருக்கிறார். உங்களுக்கு அவரை பற்றி தெரியவில்லை. பிரம்மாவும் நிச்சயம் யாருக்காவது குழந்தையாக இருப்பார் அல்லவா? அவருடைய தந்தையின் உடல் பார்ப்பதற்கு தெரிவது இல்லை. பிரம்மா விஷ்ணு சங்கர் இந்த மூவருக்கும் மேலே சிவ பாபா இருக்கிறார். மூவரையும் படைக்கக்கூடியவர் திரிமூர்த்தி சிவன் என்று கூறப்படுகிறது. மேலே ஒரு சிவ பாபா, பிறகு மூவர் இருக்கிறார்கள். வம்சம் இருக்கிறது அல்லவா? பிரம்மாவின் தந்தை நிச்சயம் பகவானாக தான் இருப்பார். அவர் ஆத்மாக்களின் தந்தை. சரி, பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருக்குள் பிரவேசமாகி இவருடைய பெயரை பிரம்மா என வைக்கிறேன் என தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கும் பெயர் வைத்தார். இவருக்கும் பிரம்மா என்ற பெயரை வைத்தார். இது என்னுடைய தெய்வீக அலௌகீக பிறவி என கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கிறேன். மற்றபடி இவருக்குள் பிரவேசமாகிறேன். பிறகு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆகவே இவர் பாப் தாதா ஆகிவிட்டார். யாருக்குள் பிரவேசம் செய்தேனோ அவருடைய ஆத்மா இருக்கிறது அல்லவா? அவருக்கு பக்கத்தில் வந்து அமர்கிறேன். இரண்டு ஆத்மாக்களின் நடிப்பு இங்கு அதிகமாக நடக்கிறது. ஆத்மாவை அழைக்கிறார்கள் என்றால் ஆத்மா எங்கே வந்து அமரும்? நிச்சயம் பிராமணரின் பக்கத்தில் வந்து அமரும். இங்கேயும் இரண்டு ஆத்மாக்கள் பாபா மற்றும் தாதா. இவருக்கு அவருடைய பிறவிகளை பற்றி தெரியாது என பாபா கூறுகிறார். நீங்கள் கூட உங்களுடைய பிறவிகளை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை என உங்களுக்கும் கூறுகிறார். இப்பொழுது கல்பகல்பமாக 84 பிறவிகளின் சக்கரத்தில் சுழன்று மீண்டும் போகிறோம் என்ற நினைவு வந்திருக்கிறது. இது சங்கம யுகம். இப்பொழுது டிரான்ஸ்பர் ஆகிறோம். யோகத்தினால் நீங்கள் சதோ பிரதானம் ஆகிவிடுவீர்கள். பேட்டரி சார்ஜ் ஆகிவிடும். பிறகு சத்யுகத்திற்கு வந்துவிடுவீர்கள். புத்தியில் முழு சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. விரிவாக போக முடியாது. மரத்திற்கு கூட ஆயுள் இருக்கிறது, பிறகு காய்ந்து போகிறது. இங்கே கூட அனைத்து மனிதர்களும் காய்ந்து போனவர்கள் போல ஆகிவிட்டனர். அனைவரும் ஒருவருக்கொருவர் துக்கமளித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது அனைவரின் உடலும் அழிந்து போகும். ஆகும். மீதமுள்ள ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள். இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க இயலாது. பாபாதான் உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கிறார். அவரை எவ்வளவு நினைக்க வேண்டும்? நினைவில் இல்லாததால் மாயை அடித்து விடுகிறது. எல்லாவற்றையும் விட கடுமையான அடி விகாரத்தினுடையது ஆகும். யுத்த மைதானத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே உங்களுக்குதான் புயல் வரும். ஆனால் எந்த பாவகர்மமும் செய்யக்கூடாது. பாவகர்மம் செய்தீர்கள் என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். குழந்தைகள் தொல்லைப்படுத்தினார்கள் என்றால் கோபம் வந்து விடுகிறது. குழந்தைகள் நன்கு வளர்க்கவில்லை என்றால் கெட்டுப்போய் விடுவார்கள். அதனால் இதை செய்ய வேண்டியுள்ளது என்று கூறி பாபாவிடம் கேட்கிறார்கள். அடிக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். கிருஷ்ணரை உடலில் கட்டி போட்டனர் என காண்பிக்கிறார்கள் அல்லவா? கயிற்றால் கட்டுங்கள், உணவளிக்காதீர்கள், அழுதழுது கடைசியில் இப்படி செய்ய மாட்டோம் என்று கூறுவார்கள். குழந்தை என்பதால் மீண்டும் செய்வார்கள். புத்தி சொல்லித்தர வேண்டும். பாபா கூட குழந்தைகளுக்கு, குழந்தைகளே ஒருபொழுதும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள், குலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தாதீர்கள் என்று கற்றுத்தருகிறார். லௌகீகத்தில் கூட சில குழந்தைகள் கெட்டவர்களாக இருந்தால் முகத்தில் ஏன் கரியை பூசுகிறாய், குலத்தை ஏன் களங்கப்படுத்துகிறாய் என தாய் தந்தையர் கூறுகிறார்கள் அல்லவா? வெற்றி தோல்வி, தோல்வி வெற்றி, அடைந்து அடைந்து கடைசியில் வெற்றி கிடைத்துவிடும். உண்மையின் படகிற்கு அதிகமான புயல்கள் வரும். ஏனென்றால் செயற்கையானவர்கள் அதிகமாக தோன்றிவிட்டனர். சிலர் தன்னையே பகவான் என்கிறார்கள். சிலரோ வேறு என்னவெல்லாம் கூறுகிறார்கள். அதிகமான மந்திர தந்திரங்களை காண்பிக்கிறார்கள், காட்சிகளை காண்பிக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார். பிறகு இந்த காடும் இருக்காது, காட்டில் வசிக்கக்கூடியவர்களும் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடு ஆகிவிட்டது என உங்களுக்கு தெரியும். இறக்க போகிறவர்களிடம் யாரும் மனதை வைக்க முடியாது. இந்த உலகம் முடிந்துவிட்டது, விநாசம் ஆகியே விட்டது. புதிய உலகம் பழையதாகும் பொழுதுதான் தந்தை வருகிறார். தந்தையை நன்கு நினைவு செய்தால் பேட்டரி சார்ஜ் ஆகும். மிகவும் நன்றாக வாணியை நடத்துகிறார்கள். ஆனால் நினைவின் கூர்மை இல்லை என்றால் அந்த சக்தி இருக்காது, கூர்மையான வாளாக இருக்காது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை என பாபா கூறுகிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு வந்திருந்தார். முன்பு எப்பொழுதாவது சந்தித்து இருக்கின்றீர்களா என பாபா கேட்கிறார். போன கல்பத்தில் சந்தித்தோம் என கூறுகின்றனர். சிலர் நாடகம் என்கிறார்கள், அதுவே முயற்சி செய்விக்கும் என்கிறார்கள். சரி, இப்பொழுது நாடகம் முயற்சி செய்வித்துக் கொண்டிருக்கிறது என்றால் செய்யுங்கள். ஒரே இடத்தில் அமர்ந்திருக்க கூடாது. யார் போன கல்பத்தில் முயற்சி செய்தார்களோ அவர்கள் செய்வார்கள். இதுவரை யார் வரவில்லையோ அவர்கள் வருவார்கள். யார் போக போக ஓடிவிட்டனரோ, திருமணம் செய்து கொண்டு விட்டனரோ, அவர்கள் கூட நாடகத்தில் நடிப்பு இருந்தால் மீண்டும் வந்து முயற்சி செய்வார்கள். வேற எங்கு போக முடியும்? பாபாவிடம்தான் அனைவரின் வாளும் மாட்ட வேண்டி இருக்கிறது. பீஷ்ம பிதா போன்றவர்களும் கூட கடைசியில் வருவார்கள். இப்பொழுது எவ்வளவு கர்வம் இருக்கிறது, பிறகு அந்த கர்வம் முடிந்துவிடும். நீங்களும் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் நடிப்பை நடிக்கிறீர்கள், ராஜ்யத்தை அடைகிறீர்கள், இழக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் கிளை நிலையங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பாரதவாசிகளிலும் முக்கியமாக தேவி தேவதைகளின் பூஜாரிகளுக்கு புரிய வைக்க வேண்டும். சத்தியுகத்தில் தேவி தேவதை தர்மம் இருந்ததால் அவர்களையும் பூஜை செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் மகிமை பாடுகிறார்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் மகிமை பாடுகிறோம். அதை யார் உருவாக்கியது? அவர்கள் கிருஷ்ணர் உருவாக்கினார் என நினைக்கிறார்கள். அதனால் அவருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிலும் கூட வரிசைப்படியாக இருக்கிறது. சிலர் இன்னும் அதிகமாக உழைக்கிறார்கள். சிலர் எவ்வளவு உழைக்கிறார்கள்? கோவர்தன மலையை ஒரு விரலினால் தூக்கியது என்று காண்பிக்கிறார்கள். இப்பொழுது இது பழைய உலகம், அனைத்து பொருட்களிலும் சக்தி போய்விட்டது. தங்கம் கூட சுரங்கத்தில் கிடைப்பது இல்லை. சொர்க்கத்தில் தங்க மாளிகையை உருவாக்குகிறார்கள். இப்பொழுதோ அரசாங்கம் தொல்லைப்படுகிறது, ஏனென்றால் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அங்கேயோ அளவற்ற செல்வம் இருக்கிறது. சுவர்களில் கூட வைர வைடூரியங்களை பதிக்கிறார்கள். வைரங்கள் பதிக்க ஆர்வம் இருக்கிறது. அங்கே பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. குபேரனின் பொக்கிஷம் இருக்கிறது அல்லவா? அலாவுதீனின் ஒரு விளையாட்டை காண்பிக்கிறார்கள். விளக்கை தேய்ப்பதால் மாளிகை வருகிறது. இங்கே கூட தெய்வீக திருஷ்டி கிடைப்பதால் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள். அங்கே இளவரசன் இளவரசிகளிடம் புல்லாங்குழல் போன்ற அனைத்து பொருட்களும் வைரங்களால் செய்யப்பட்டதாக இருக்கும். இங்கேயோ இது போன்ற பொருட்களை அணிந்து கொண்டு அமர்ந்தால் கொள்ளையடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். கொலை செய்துவிட்டு கூட எடுத்து சென்று விடுவார்கள். அங்கே இது போன்ற விஷயங்கள் இருக்காது. இந்த உலகம் மிகவும் பழையதாக அழுக்காகிவிட்டது. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய உலகம் ஆஹா என்று பிரமிப்பாக இருந்தது. வைர வைடூரியங்களின் மாளிகை இருந்தது. தனியாக இருக்க மாட்டார்கள் அல்லவா? அதற்கு சொர்க்கம் என்று கூறப்பட்டது. உண்மையில் நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் இந்த சோமநாதர் ஆலயத்தை கட்டினோம். நாம் எப்படி இருந்தோம்? பிறகு பக்தி மார்க்கத்தில் கோவில்களை கட்டி பூஜை செய்தோம் என புரிந்து கொள்கிறார்கள். ஆத்மாவிற்கு தன்னுடைய 84 பிறவிகளின் ஞானம் இருக்கிறது. எத்தனை வைர வைடூரியங்கள் இருந்தது? அது அனைத்தும் எங்கே சென்றது? மெல்ல மெல்ல அனைத்தும் அழிந்துவிட்டது. முகலாயர்கள் வந்தார்கள். எவ்வளவு கொள்ளையடித்து சென்று சமாதிகளில் வைரங்களை பதித்தனர். தாஜ்மஹால் போன்றவைகளை கட்டினார்கள். பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கிருந்து தோண்டி எடுத்து சென்றது. இப்பொழுது ஒன்றுமில்லை. பாரதம் யாசகனாக இருக்கிறது. கடன் மேல் கடன் வாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். தானியங்கள் சர்க்கரை போன்ற எதுவும் கிடைப்பது இல்லை. இப்பொழுது உலகம் மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பு ஆத்மாவின் பேட்டரியை தூய்மையாக மாற்றுவதற்கு சார்ஜ் செய்ய வேண்டும். பாபாவை நிச்சயம் நினைக்க வேண்டும். புத்தியின் நினைவு பாபாவிடம் இருக்க வேண்டும். அவரிடமிருந்து சொத்து கிடைக்கிறது. இதில்தான் மாயையின் போர் ஏற்படுகிறது. முன்பு இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தினர். அவர்கள் அனைவரும் கலியுகத்தினர். இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என மனிதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் புரிய வைப்பதற்கு யுக்திகள் வேண்டும் அல்லவா? மெல்ல மெல்ல உங்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். இப்பொழுது பாபா மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தை திறந்து வைத்துள்ளார். இதில் புரிய வைப்பதற்கு படங்கள் வேண்டும் அல்லவா? இன்னும் போக போக உங்களிடம் இந்த படங்கள் அனைத்தும் டிரான்ஸ்லேட் போன்று ஆகிவிடும். பிறகு புரிய வைப்பது எளிதாகிவிடும். நாம் நமது ராஜ்யத்தை பாபாவின் நினைவு மற்றும் ஞானத்தினால் மீண்டும் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். மாயை கடைசியில் மிகவும் ஏமாற்றுகிறது. ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருங்கள் என பாபா கூறுகிறார். வழிமுறைகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். பாபாவை நினைத்தால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்து போகும். நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரை போல ஆகிவிடுவீர்கள் என்று மட்டும் வாயால் கூறுங்கள். இந்த பேட்ச் கூட பகவானே உருவாக்கியது. ஆகையால் இதற்கு எவ்வளவு மதிப்பளிக்க வேண்டும்? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, அனைத்து குணங்களினாலும் தன்னை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் யாருக்கும் துன்பம் அளிக்கக்கூடாது. அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காட்ட வேண்டும். இரண்டாவது, முழு உலகமும் சுடுகாடு ஆகிவிட்டது, ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள். இப்பொழுது நாம் டிரான்ஸ்பர் ஆகிக் கொண்டிருக்கிறோம், நாம் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும் என்ற நினைவு இருக்கட்டும். வரதானம் மாயை அல்லது தடைகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாப்தாதாவின் குடைநிழலுக்கு அதிகாரி ஆகுக. விளக்கம்: யார் பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதாவின் குடைநிழல் அதிகார ரூபத்தில் கிடைத்து விடுகிறது. அந்த குடைநிழலில் மாயை வருவதற்கான சக்தி கிடையாது. அத்தகையவர்கள் எப்பொழுதும் மாயையின் மீது வெற்றி பெற்று விடுவார்கள். இந்த நினைவு என்ற குடைநிழல் அனைத்து தடைகளில் இருந்தும் பாதுகாப்பாக வைத்துவிடும். எந்த விதமான தடைகளும் குடைநிழலில் இருப்பவரிடம் வர முடியாது. குடைநிழலில் இருப்பவர்களுக்கு கடினமான விஷயங்கள் கூட எளிதாகிவிடும். மலைக்கு சமமான விஷயங்கள் கூட பஞ்சுக்கு சமமாக அனுபவமாகும். ஸ்லோகன்: பிரபுவிற்கு பிரியமானவர், மக்களுக்கு பிரியமானவர் மற்றும் சுயத்திற்கு பிரியமானவர் ஆவதற்கு திருப்தியின் குணத்தை தாரணை செய்யுங்கள். அவ்யக்த சமிஞ்சை: இப்பொழுது ஈடுபாடு எனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள். விசேஷமாக நினைவு யாத்திரையை சக்திசாலியாக ஆக்குங்கள். ஞான சுரூபத்தின் அனுபவி ஆகுங்கள். சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்கள் சுபமான உள்ளுணர்வு, நன்மைக்கான உள்ளுணர்வு மற்றும் சக்திசாலியான சூழ்நிலை, அநேகம் தவித்துக் கொண்டிருக்கும் அலைந்து கொண்டிருக்கும் உதவி கேட்டு அழைத்துக் கொண்டுள்ள ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், அமைதி மற்றும் சக்தியின் அனுபவத்தை செய்விக்கும். ஓம் சாந்தி.